ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அது மாதிரி மாயையிலிருந்து தோன்றுவதற்கு காரணம் என்ன? கிழக்கிலிருந்து தாமரை தோன்றுவதற்கு காரணம் இந்த கிழங்கு அதுக்குரிய சூழல் இருக்க போயிடலாம், அந்த சேர்த்து இருக்க போயிடலாம். அதுமாதிரி மாயையிலிருந்து தற்போது தோன்றுவதற்கு காரணம் அந்த கண்மம் தான், தங்க மரம் தான். இது வினையாகிய அந்த கண்மம் தான். கண்மத்துக்கு ஈடாகத்தானே எல்லாம் தோன்றுகின்றன. மாயையிலிருந்து தோன்றுவது எல்லாமே உயிர்களுடைய வினைக்கு ஏற்பதாக தோன்றுகின்றன. ஆகவே
சீவான் தான்
பாசத்தால் கட்டுண்டானுமா இல்லையா, சுகமாகிய யானை பரமானமா என்று உணர்த்தினாய், உணர்த்தி அது நீ இருந்து யாரும் ஆசனம் என்று எனக்கு உணர்த்தினாய். தத்துவ தாமரை நீ இருந்தருமா, சுகபெருமான் தத்துவாதீன, மற்ற எல்லா தேவர்களும் 36 தத்துவங்களுக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு உலகத்தில் தான் இருப்பார்கள். சிவபெருமான் ஒருவன் 36 தத்துவங்களையும் கடந்த பொருள், ஆகவே அவன் தான் இந்த தத்துவ தாமரையை எழுதிட முடியும். உடைய தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பொருள் தான் சீரிலா பரந்த யாவையும் கடந்த இன்பமே என்றார். அந்த இன்ப பொருளாகிய தத்துவ கடந்த பொருளாகிய சிவம் தான் இந்த தாமரை மீது எழுதிட முடியும் என்று உணர்த்தினான் என்று ஆசையை போட்டிருந்தார். மலமெனும் கடத்தில் கரும சேதகத்தில் மாலையாம் இழங்கி அன்புறுத்து இந்த பாடலையை பார்க்கலாம். பாடலை தான் நான் சொல்கிறேன், இவரிடம் நூல் இருக்கின்றது, இந்த பாடலையை பார்க்கலாம். மலமெனும் கடத்தில் கரும சேதகத்தில் மாலையாம் இழங்கி அன்புறுத்து இந்த தொடரை விவரித்துக் கொள்ளலாம். மலமெனும் கடத்தில் கடம் என்பது இந்த கடாம் மலம் என்று சொன்னால் மலம் மட்டும் சொன்னால் ராமபுரம் சிவகாரம் மூவகை ஆறு வருஷம் மூவகை ஆறு வருஷம் மரத்தார் அது மரத்தார் என்ன ஆரம்ப மலம் மட்டுமே உடையது. மலம் மட்டும் சொன்னால் அது ஆரம்பம், ஏன்னா அதுதான் மரங்கள் முதன்மையான மரமும் கடத்தினா ஆணவ மரமாகிய கடாரத்தில் ஆணவ மரமாகிய கடாரத்தில் அது கடாக நீரை குறிக்கின்றது. கரும் சேதகத்தில் சேதம் என்பது சேறு, கருமம் என்பது கண்மமலம் இருவினை, கரும சேதகத்தில் கண்மமலமாகிய சேற்று. அப்புறம் மாயையாம் கிழங்கில் மாயை என்று சேற்று உள்ள கிழங்கு மாயையாம் கிழங்கில் அங்குரித்து அங்குரித்து முளைத்து தோன்றுகிறது. கிழங்கிற்கு தாமரை முளைத்து தோன்றுகிறது, ஆக முளைத்து தோன்றி என்பதுதான் அங்குரித்து என்பதன் பொருள். அங்குராத்மணம் என்றுதான் சொல்கிறார்கள். ஆகவே இந்த கிழக்கிற்கு முளைத்து தோன்றுகிறது தாமரை மலர். ஆகவே மாயா கிழங்கில் அம்பூரித்து தாமரை தத்துவ தாமரை எப்படி தோன்றுகின்றது, மரமெனும் கடத்தில் கரும சேதகத்தில் அதாவது மலமாகிய ஆழமாகிய தடாகத்தில் கண்மமரமாகிய சேர்த்து மாயையாகிய கிழங்கிலிருந்து முளைத்து தோன்றுகிறது இந்த தத்துவ தாமரை. இது பாருங்க, ஆணவரம் தான் மூலமரம் என்ற கருத்து எவ்வளவு நயமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பாரு. கடாக நீர் இல்லாவிட்டால் அங்கு சேது இருக்க போவதில்லை, சேது இல்லாவிட்டால் கிழங்கு அங்கே தங்க போவதில்லை. அது மாதிரி நீர் மாதிரி ஆணவரம் ஆணவரம் காரணமாக இல்லைன்னா அந்த ஆன்மா கண்மம் செய்ய போவதில்லை, கண்மம் செய்ய போனாங்க அதுக்கு மாயா பிறகு கிடைக்க போவதில்லை. அப்போ அந்த ஆன்மாவுக்கு மாயை இருக்குன்னா அது காரணம் கண்மம் இருக்குது, கண்மம் இருக்கிறது காரணம் ஆணவம் இருக்கின்றது. ஆகவே மும்மாளையும் ஆணவமே மூலமரம், அந்த தாமரை தோன்றுவதற்கும் அந்த கிழக்கு இருப்பதற்கும் அந்த சேர் இருப்பதற்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த தடாகமாகிய தண்ணீர் தானே. அது மாதிரி இந்த மாறி கண்மங்களுக்கெல்லாம் மூல காரணம் ஆனந்தபுரம் என்ற கருத்தை ஓமையை வைத்து எவ்வளவு அருமையாக காட்டியிருக்கின்றார் ஆசிரியர் என்று நான் உணர வேண்டியது. ஆக தத்துவ தாமரை பற்றி பல நோக்கில் சொல்லியிருக்காங்க சாத்திர குருவில், ஆனா மூலமாக மும்மரங்களில் இவ்வளவு இணைத்துக் கொண்டிருப்பது இந்த பாடலுடைய நியாயம். சரி, அப்படி அங்குரித்து முளைத்து தோன்றுகிறது, அதுல என்னென்ன தத்துவங்கள் என்னென்ன உறுப்புகளாக இருக்கின்றன. மாயாம் கிழங்கில் அங்குரித்து மண்ணு மூவட்டாம் என்ன சொல்றாரு, மண்ணு மூவட்டாம் தத்துவம் நாமம் மூவட்டாம் தத்துவம் என்று சொன்னது 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் தான் 24 சொன்ன 4, 5, 20 கூட்டல் 4, 24 சொன்ன மற்ற 3 தத்துவம் நாளம் நான் இந்த காம்பாக இருப்பது இதழ்களாக இருப்பவை வைப்பது மல இதழ் மலரின் இதழ்களாக இருப்பவை திசை ஏழு விசை திசைன்னு சொன்னது சுத்த விசையே ஏழு திசைன்னு சொன்னது வித்தியாசத்தோட ஏழு ஏழு திசைன்னு சொன்னது முதல்ல சொல்லுவோம் வித்தியாசத்தோட ஏழு அப்புறம் விசை அது சுத்த விசை ஆக ஏழு ஒன்று 8 இதை தான் 8 இதழ்கள் மலரிதல் விசை ஏழு விசை அப்புறம் நலனிகம் ஈசர் சதாசிவம் இரட்டும் நன்னு சேதரங்களா நன்னு என்றால் பொருந்தி உள்ள சதாசிவம், ஈஸ்வர் சதாசிவம், ஈஸ்வர் ஈஸ்வர தத்துவம், சதாசிவம் சதாசிவ தத்துவம், சாதாசிய தத்துவம் சொல்வார்கள். நரபகம் ஈஸ்வர் சதாசிவம் வேண்டும் நன் கேசரங்கரா பொருந்திய கேசரங்கராகும்.
என்ன
புக்கில் அமைந்திருந்து கொள்ளோ, புக்கில் அமைந்திருந்து கொள்ளோ உடம்பில் ஒரு எனது புக்கிலதா என்ன, நீ இருந்தவர்கள் ஆசனம் என்ன என்ன என்னது எனது புக்கிலதா என்ன தெரிய இயல் அருட்பார்வை தந்தடையே. இயல் என்பது இயல், உன்னுடைய இயல்பான அருட்பார்வையை தந்தார். நான் தெரியும் பொருட்டு உன்னுடைய இயல்பான அருட்பார்வையை தந்தார். அப்ப அருட்பார்வைக்கு இயல்பான அருட்பார்வையும் ஒரு அறிவுரை கொடுத்ததுனால அப்ப இயல்பு அல்லாத ஒரு அருட்பார்வையும் உண்டு என்பது அது தரப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா அவர்கள் சொன்னதுதான் எல்லா வகையும் முதலியா இருக்கிறது. அதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த கோபத்தை நேரடியாக ஊட்டினார்கள் அருமையான ஒரு இடத்தை சொன்னார்கள். மற்றபடி பத்து நிலையில் இருக்கின்ற அருணாசருக்கெல்லாம் கருவிகள் வாயிலாக உளவியல் இன்ப துன்பங்களாக போவது, உளவியல் இன்பம் உளவியல் ஆனால் இணைக்கீடாக வரக்கூடியவை. திருவருள் சார்புக்கு அருணாசருக்கு சிவபோகத்தை நேரடியாகவே இருக்கின்றார். அதுதான் அவருடைய இயல்பான அருள். இயல்பான செய்த அருள் என்னன்னா, பக்குவ ஆன்மாக்களுக்கு சிவபோகத்தை நேரடியாக ஊட்டுகின்றாரே அதுதான் அவருடைய இயல்பு. இன்ப துன்பங்களை இப்படி மறைந்திருந்து இன்ப துன்பங்களை ஊட்டுவது அவருடைய இயல்பு அன்று. நமக்காக அப்படி ஒரு இயல்பை மேற்கொள்கின்றார். நம்ம பக்குவம் பெறுவதற்காக சிவபோகம் ஊட்டுவது அவருடைய இயல்பு. நம்ம பக்குவம் பெறுவதற்காக இப்போ தாய்க்கு வந்து குழந்தைக்கு உணவு ஊட்டுவதுதான் தாய்க்கு இயல்பு. அந்த தாய் உணவு ஊட்டுவதற்கு பதிலாக மருந்துகளை ஊட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். அந்த உணவின் தகுதி குழந்தை பெறவில்லை, அது நோயினாலே பீடிக்கப்பட்டுள்ளது, அந்த நோய் நீங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக கண்டிப்பான ஒரு நிலை இருக்கும்போது மருந்துகளை எடுத்துக்கிறார். நோய் நீங்கியது கண்ணுவோடு உணவை எடுத்துக்கிறார். அத மாதிரி இந்த ஆன்மா பக்குவம் பெறும் பொருட்டு, பக்குவம் பெறாமல் இருப்பதனால் அதை பெறும் பொருட்டு இப்படி மறைந்திருந்து மறைப்பு சக்தியாக மறைந்திருந்து வினைப்புறவோடு இருக்கின்றார். ஆகவே அதை பாவனை என்று சொல்வார்கள். பாவனை நிச்சயமாக ஒரு பாட்டு உண்டு, படைப்பாளி பொழிவும் பத்தற்கு அருளும் பாவனையும். படைப்பாளி பொழிவும் அதில் தொடக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்க சிஆர் நூல பார்க்கலாம். அதுல பத்தற்கு அருளும் பாவனையும் சொன்னார். பாவனையும் சொன்னது மறைத்தல் தொழிலைன்னு சிவஞான சுவாமி சொல்லியிருக்கலாம். மறைத்தல் அவருக்கு இயல்பு அண்மையும் அது பாவனை என்றார். பாவனை என்றால் அது அவருக்கு இயல்பு அண்மையும் இருக்கலாம். ஆகவே அது இயல்பு அல்லாத பாவனை இயல்பாகவே அருள் தருகின்றார். ஆகவே இயல் அருள்பாகவே தந்தனையே உடல் பருவ நீதியை நீ எழுந்தவர்கள் ஆசனம் என்னாவது எனது புக்கிலதால் எண்ணினேன் தெரிய இயல் அருள்பாகவே தந்தனையே. என்ன சொல்றாரு, அழகிலாவது மலர்களுக்கு இளையா தத்துவ சாகுதி தோட முடியும். அப்ப சொல்றாரு, அழகிலாவுதிர்கள் மலர்களுக்கு இளையா அருள்நடைக்கு உண்மையாய் நின்ற, அருகிலாவதிகள் மனநடைக்கு இல்லையால் அருள்நடைக்கு உண்மையாய் நின்ற ஆவடு குலத்தை அம்பலவானா அடியவர்காகவும் மாணவியே. குருவர் சொல்றார் ஆவடு குலத்தை என்பது திருவாவதுரை துறைந்து முடிந்து அந்த ஒரு சையும் சேர்த்திருக்காங்க. துறை சை என்று சொல்வார்கள் சுத்தமாக. ஆவடு குலத்தை என்பது ஆவடு துறை திருவாவதுரை திருவாவதுரை பகுதிதான். இது தேவார சயங்களாக இருக்கிறேன். அடியவர்களுக்காகவும் மாணவியே, அடியவர்களுக்காக அருகிலாவதிகள் மலநடைக்கு இல்லையா அருள்நடைக்கு உண்மையாக நின்ற. மலநடை அருள்நடை இரண்டு நடைகள் சொல்கிறார். மலநடை என்பது என்ன, உயிர்கள் ஆனவனத்தின் வழிகின்ற அவை வந்து நிலையில்லாத உலகத்தை நிலையானது என்று நினைக்கும். நிலையான இன்பம் ஒன்று உள்ளது என்ற ஒரு சிந்தனை ஊக்கம் எதுவும் அந்த உயிர்களுக்கு வராது. ஆகவே அந்த உயிர்கள் உலக போகங்களை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தோம். அங்க இதற்கு அருளை உணர மாட்டா இறைவனை இல்லை என்று கூட சொல்லலாம். இருந்தால் இருக்கட்டும் அதை வழிபட வேண்டும் என்று சொல்லலாம். இதெல்லாம் காரணம் அவனுடைய அருளை உணர்வு எவ்வளவு அருளை கொள்கின்றார் என்பது உணராதனால உணர்ந்தாலும் திருப்பூர்களை நேரம் ஒதுக்கி அந்த வழிபாட்டுக்கு வழிபாட்டில் ஈடுபட முடியும் முழுமையாக ஈடுபட்டு விட முடியாது நம்ம மாறிப்பவர்களா. அப்ப நாம தான் வந்து மரணடைந்து இருப்பவர்கள் தான். இது வந்து அருள்நடைக்கு மாற நாம வந்து உயர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லலாம். அருள்நடைந்த ஒண்ணே இல்லை, இந்த உலக நடையெல்லாம் நடை அப்படின்னு சொல்லி இருப்பவர்களும் உண்டு. இப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் தன்னை உணர்த்தாமல் அந்த மறைப்பாட்டலாகவே இருக்கின்றார், திருவதாரியாகவே இருக்கின்றார். அழகிரா உயிர்கள் இணக்க உயிர்கள் இருக்கின்றன. அழகிரா உயிர்கள் மரநடைக்கு இலையா, மரநடைக்கு மரநடைதான் ஆரம்பம் சார்ந்து வாழ்கின்ற அந்த ஒழுக்கத்திற்கு புலப்படாத மரநடைக்கு இலையா. அருள்நடைக்கு உண்மையா திருவருள் வழி நடப்பவர்களுக்கு புலப்படுபவனாய் அதான் அருள்நடைக்கு உண்மையா. ஆரம்பத்தின் வழி யார் எனது என்று பாதிக்கவர்களுக்கு புலப்படாதவாய் அயனுமாறும் அடிமணி கேளை அடிய முயன்றார்கள். அந்த மலநடைக்கு யான் எழுந்திருந்தார்கள். அந்த மலநடைக்கு அவன் புலப்படுவது அறிவுரை நடுவே காட்டவில்லை. அழகிலா உயிர்கள் மலநடைக்கு இல்லையா, அருள் நடைக்கு உண்மையா என்ற ஆவலத்தை அம்பலவானா சிவத்தை தான் சொல்றார். கடைசியில் குருவை ஒன்று முடிச்சார். ஏன்னா குருவே சிவமான குருவிடம் நன்றி திருமணம் சொல்வது குருவே சொல்லுகிறார. ஆகவே சிவமாகவே சொல்லி போட்டிருக்கிறார். தத்துவ தாமரை நீ எழுந்திருவாய் என்று சொன்னதே யாரும் குருவை தான், ஏன்னா அவர் அதனால மலநடைக்கு புலப்படாதவன் அருள்நடைக்கு புலப்படுவோம் யாரும் சொல்லுவாங்க. அந்த சிவந்த குரு தான் உண்மை விளக்கத்தை கேட்பாள். ஆன்மாவாதி தன்னை பற்றி சொல்ல வேண்டும் போது நான் எழுதுவார், சிவத்தை பற்றி சொல்லும் போது சிவம் எழுது கேட்க மாட்டார், நீ எழுதுனே கேட்பார். அந்த குருவாகி நீ தான் சிவம். அதனால அருள்நடைக்கு உண்மையாகின்ற ஆவடுவதை அம்பலவான அடியவருக்கு அருளும் மாறியே அடியவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய மாறியே. பெரியவரை சிறந்தவர்களா அவர்களின் தரநடைபவர்களுக்கு புகழடைபவர்களுக்கு பெரிய செல்வங்களா கொடுப்பாரு. அந்த செல்வம் வேறு சிறந்தவர்கள் வேறு ஒரு செல்வத்தை கொடுப்பாரு. இவனே இருக்கின்றான், இவனே மறந்து எந்த செல்வத்தை கொடுக்கின்றான், தன்னையே கொடுக்கின்றான். ஏன்னா இவனுக்கு மேல துன்பம் கிடையாது, அவனை விட ஒரு இன்பம் கிடையாது. ஆகவே அடியாதருக்கு தன்னையே வழங்குகின்றான். எதினருக்கு ஆறுதல் அளிப்போம் காங்கே சொல்வார் திருவண்ண பகுதியில் அருள்நடைக்கு அவனே என்று சொன்னார்கள். அவர் தன்னையே தான் மாணவியாக வளர்ந்திருக்கிறார். அவனாலே ஆவல் குலத்தை அம்பலவான அடியவருக்கு அருள் மாணவியே என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பாடலானது ஆரம்பமாகிய அந்த கடாக நிதியிலே கண்ணமாகிய சேர்த்திலே மாயையாகிய கிழங்கில் இருந்து தத்துவ தாமரை தோன்றியது. இந்த தத்துவ தாமரை எப்படி உள்ளது என்று சொன்னால் எண்மூன்று தத்துவங்களாகிய ஆன்ம தத்துவங்கள் நாளமாகவும் வித்யாதத்துவம் ஏழும் புத்தகத்தை ஒன்றுமாகிய எட்டும் சேர்த்து இதழ்களாகவும் ஈஸ்வர சதாசிவமாகிய இரண்டு தத்துவங்களும் கேத்திரங்களாகவும் அந்த கேத்திரங்களுக்கு உள்ளே விந்து தத்துவமாகிய அந்த சத்திய தத்துவம் புகழ்ச்சாகவும் அந்த புகழ்ச்சுள்ளே நாதமாகிய அந்த சிறுதத்துவம் தீர்த்தமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த தத்துவ தாமரையானது சிவமாகிய நீ எழுத்துக்கூடிய ஆசனம் என்று கருதாமல் என்னுடைய இருப்பிடமாக கருதியவனாகிய யான் தெளிவு கொடுத்து உன்னுடைய இயல்பான அழைப்பாளையை நீ வழங்கினாய். நீ உயிர்கள் மனந்தார்ந்து வாழ்கின்றவரை அந்த உயிர்களுக்கு புலப்படாதவனாகவும் உன் அருள்சார்ந்து வாழும்பொழுது புலப்படுவனாகவும் இருக்கின்றாய். அப்படிப்பட்ட ஆவலத்துடைய அம்பலவான அறிவு கருள் மாணவியே என்று கோரிக்கின்றது.